الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திரும்பவும் ஒருமுறை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே இந்த சங்கையான முபாரக்கான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள அதிகமான நாட்களை நோன்பு பிடிப்பதிலும் அமல் இபாதத்துகளிலே ஈடுபடுவதிலும் எங்களில் சிலருக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ரமலானிலும் இரக்கமானவன். ரமலானிலும் அவனுடைய ரஹ்மத் விசாலமானது, ரமலான் அல்லாத காலத்திலும் அவனுடைய அருள் மிகவும் விசாலமானது. ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ் அவனுடைய தௌபாவுடைய வாயிலை திறந்து வைத்திருக்கிறான். இதுவரையும் அல்லாஹ் மனிதனுக்கு தௌபாவுடைய வாயிலை திறந்து வைத்திருக்கிறான் என்றால், நாம் ஹதீஸ்களிலே படிக்கிறோம், ஒரு மனிதனுடைய ரூஹ் பெருவிரலில் இருந்து இழுக்கப்படுவதற்கு ஆரம்பமாகும். பெருவிரல்ல இருந்துதான் ரூஹ் இழுக்கப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கப்பட்டு தொண்டை குழி வரையிலே கொண்டு வந்து வைக்கப்படும். அதற்கு பின்னால் தொண்டை குழியினூடாக அப்படியே வந்து கண்ணினூடாகத்தான் ரூஹ் வெளியிலே போகும். அதனாலதான் நாம் சக்கராத்திலே உள்ளவர்களை, மரண தருவாயில் உள்ளவர்களை கவனித்திருக்கலாம், மரணிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்னால் கண் மேல் நோக்கி இருக்கும், தொண்டையிலிருந்து ஒரு விதமான சத்தம் வந்து கொண்டிருக்கும், வா வா என்று ஒரு விதமான சத்தம் வந்து கொண்டிருக்கும். இது ரூஹ் தொண்டை குழிக்கு வரக்கூடிய நேரம். அடுத்தது கண்ணினூடாக ரூஹ் வெளியிலே போகும். அல்லாஹ் மனிதனுக்கு தௌபாவை எதுவரையும் திறந்து வைத்திருக்கிறான் என்றால், பெரு விரலிலிருந்து ரூஹ் இழுக்கப்பட்டு இடுப்பு வரையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது. இடுப்புக்கு கீழால் இப்பொழுது உயிர் கிடையாது. இப்பொழுது மனிதன் தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். இடுப்புக்கு கீழே உயிர் இல்லை. நெஞ்சு வரையிலே ரூஹ் இழுக்கப்பட்டு விட்டது. நெஞ்சுக்கு கீழால் உயிர் முடிந்து விட்டது. இன்னும் எஞ்சி இருப்பது நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடையிலே உள்ள பகுதிதான். இப்பொழுதும் கூட அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். இதுவரையும் ஹதீஸிலே வருகிறது, மாலம் யுஹர்ருடைய நேரம், ரூஹ் தொண்டை குழிக்கு வரும் வரையில் அல்லாஹ் தௌபாவுடைய வாயிலை திறந்து வைத்திருக்கிறார். இவ்வளவு விசாலமா. 60 வருடம் வாழ்நாள் வழங்கப்பட்ட ஒரு மனிதன் முழு வாழ்க்கையையும் பாவத்திலே கழித்துவிட்டு மரண தருவாயில இருக்கிறார், ரூஹ் இழுக்கப்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது. இவருக்கும் கூட ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், இவரை ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக்க வேண்டாம், இவருக்கு அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹுடைய விடயத்தில் ஆதரவை பேசுங்கள், அவருக்கு கலிமாவை ஞாபகம் ஊட்டுங்கள். அந்த நேரத்திலும் கூட அந்த மனிதர் இஸ்திக்பார் தௌபா செய்துவிட்டால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் அப்பொழுதும் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவதில்லை, 60 வருடத்தையும் மண்ணாக்கிவிட்டு 60 வருடத்தையும் வீணாக்கிவிட்டு மரணிப்பதற்கு இன்னும் சில வினாடிகள் இருக்கும் பொழுது தௌபாவுக்காக வேண்டி வந்திருக்கிறியா, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவதில்லை, அவனையும் கூட அல்லாஹ் அந்த நேரத்திலே மன்னித்து விடுகிறான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய பள்ளியோட தொடர்புள்ள ஒரு மனிதன், ஒரு நாள் அந்த மனிதனை மஸ்ஜிதுல காணல, இரண்டாவது நாளும் கவனிக்கிறாங்க, வலமையாக வந்து கொண்டிருந்த அந்த மனிதர் பள்ளியிலே தென்படவில்லை. ஹதரத் உமர் அமீருல் முஃமினீனாக இருக்கும் பொழுது, ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது, 3வது நாளும் பார்த்தாங்க பள்ளியில் யாரும் இல்லை. சாதாரண ஒரு மனிதர் மஸ்ஜிதை விட்டும் விலகிவிட்டார் என்பதற்காக வேண்டி உலகத்தில் 2/3 பகுதிக்கு பொறுப்பாக இருந்த ஜனாதிபதி கவலைப்படுகிறார். 2 சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, வலமையாக மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டிருந்த இந்த மனிதரை நான் காணவில்லை, அவரை கொஞ்சம் பேசி அங்கலங்களை தேடி பாருங்க. பள்ளியோட ஒரு மனிதன் தொடர்பு இல்லாதவனாக இருந்தால் வெளியில உள்ள பாவிகளுடன் தான் அவனுடைய தொடர்பு இருக்கும். ஒத்தன் பள்ளியுடன் தொடர்பு இல்லாதவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக பாவியாகத்தான் இருப்பான். நாங்க பள்ளிக்கு வராட்டியும் போகாட்டியும் எங்கட மனசு நல்லம் என்று சிலவங்க சொல்லுவாங்க, எங்கட உள்ளம் துப்புரவு, உள்ளம் துப்புரவாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நீ வந்திருக்க வேண்டும். அதனால சொன்னாங்க, இவரை கொஞ்சம் தேடி பாருங்க, ஆள் எங்கேயாலும் பேசி மாட்டிக்கொண்டிருக்கலாம். அந்த சஹாபாக்கள் போய் அங்கலங்களை தேடி விசாரிச்சு பார்த்தா அவர் குடிகாரர்களுடன் சேர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறார், மது அருந்திக் கொண்டிருக்கிறார். உடனே ஹதரத் உமருக்கு செய்தியை கொடுக்கிறார், ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, குடிச்சிரானா? உடனே ஹதரத் உமர் போசஸ் அனுப்பல்ல, கை தவணை புடிச்சு கொண்டு வாங்க, ஜெயில் அடைங்கோள், அல்லது அவனுக்குரிய கசையடியை வழங்குங்கள் என்று சொல்லவில்லை. உடனே பேனாவை வரவழைத்து ஒரு தாளிலே எழுதுகிறார்கள், அமீருல் முஃமினீன் உமரிடத்திலிருந்து இந்த நபருக்கு குடிகாரனுக்கு எழுதுகிறார். ஜனாதிபதியிட கடிதம் லேசான கடிதமா? ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எழுதினார்கள், காஃபிரு தம் காபிலு தௌர் ஷதீதுல் இகாபிரி தௌர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், தண்டிப்பதிலும் கடினமானவன், சக்தி வாய்ந்தவன் என்ற அந்த வசனத்தை எழுதி அதனை மடித்து அந்த சஹாபியிடம் கொடுத்தார்கள், இவர் இந்த கடிதத்தை நான் தந்ததாக அவரிடம் போய் கொடுத்து விடுகிறேன். இருந்த சஹாபாக்களிடம் சொன்னார்கள், ஒரு மனிதருடைய திருத்தத்துக்காக வேண்டி முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எல்லோரும் அவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறோம். தஃப்ஸீர் இப்னு கதீர் போன்ற கிதாபில் இந்த சம்பவம் பதிவாகிறது. இப்ப இவங்க போறாங்க அவரை சந்திப்பதற்கு, ஜனாதிபதியில கடிதத்தை எடுத்துக்கொண்டு அங்க போய் தேடி பார்த்து விசாரித்தா சொல்லப்படுகிறது, அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். கிட்ட பேசி பார்த்தா மது அருந்திய நிலையிலே மரண தருவாயில் இருக்கிறார். நகரத்தில் இருக்கிறார். உடனடியாக போய் அவருடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னால் அந்த கடிதத்தை கொடுத்தார்கள். அவர் கொஞ்சம் தெளிவு வருகிறது. அமீருல் முஃமினீன் உமருடைய கடிதம் கண்ணீர் வடிகிறது. அதற்கு உமர் ரலி அல்லாஹ் எழுதிய அந்த குரானுடைய வசனத்தை திரும்ப 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 அவர் மொழிகிறார். திரும்ப 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 அவர் எழுது வாசிக்கிறார். அந்த கடிதத்திலே உள்ள அந்த குரானுடைய வசனத்தை அவர் திரும்ப 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 மொழிந்து கொண்டிருக்கும் நிலையிலே அவருடைய ரூகம் பிரிகிறது. அதற்கு உமரிடத்தில் இருந்து சொல்லப்பட்டதன் பின்னால் சந்தோஷப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லா, மரண தருவாய் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டுதானே அவர் மரணித்தார், அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுவிட்டது. அந்த நேரத்திலும் கூட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே திருந்தி தௌபா செய்யும் பொழுது அப்பொழுதும் அந்த மனிதனை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய இரக்கமும் மக்பிரத்தும் அந்த அளவுக்கு விசாலமாக இல்லை என்றால் நாம் யாரும் இந்த இடத்திலே இருந்திருக்க மாட்டோம், எப்பொழுதோ அழிக்கப்பட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? குர்ஆன் தெளிவாக வலவ் யுஆஹிருல்லாஹு நாஸ பிழ்மிஹிம் மா தரக அலா ஸஹ்ரிஹா மின் தாப்பா. மனிதர்களாகிய எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் உங்களுடைய ஒவ்வொரு தவறு தப்புகளையும் குற்றங்களையும் பிடிக்க ஆரம்பித்தார். ரோட்ல உள்ள பொலி குடிக்கிறத போல ஒளிந்திருந்து மறைந்திருந்து எப்படியாவது இவண்ட ஒன்ற குடிச்சு எழுதும், ஏதாவது ஒரு பிழையை பிடித்து எழுதுவதை போல அல்லாஹும் எங்களுடைய ஒவ்வொரு குறையாக தேட ஆரம்பித்தார். குர்ஆன் சொல்லுகிறது, மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகள், அவன் பார்க்கக்கூடிய ஹராமான பார்வை. ஹராமான பார்வை என்றால் ஒரு ஆண் அந்நிய பெண்ணை தவறான எண்ணத்துடன் பார்ப்பதும், ஒரு பெண் அந்நிய ஆணை தவறான எண்ணத்துடன் பார்ப்பது மட்டுமல்ல, அடுத்த மனிதனுடைய குறையை கண்ணால் பார்ப்பதும் ஹராமான பார்வை. அடுத்த மனிதனுடைய ஒரு குறையை தவறை பார்த்து கொண்டு இன்னும் ஒருவரிடம் கண்ணால் சாடை செய்வதும் ஹராமான பார்வை. ஹராமான கேள்வி, மியூசிக்கும் பாட்டும் கேட்பது மட்டுமல்ல ஹராமான கேள்வி. ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார், என்னிடத்திலே வந்து புறம் பேசுகிறார், அவருடைய நாவு ஹராத்திலே இருக்கிறது, என்னுடைய காது ஹராத்திலே இருக்கிறது. ஒருவருடைய குறையை ஒருவர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவருடைய நாவு ஹராத்திலே இருக்கிறது, என்னுடைய காது ஹராத்திலே இருக்கிறது. நாவு செய்யக்கூடிய பாவம் பொய் பேசுகிறான், ஏமாத்துகிறான், மோசடி செய்கிறான், அடுத்தவனுடைய குறையை பேசுகிறான், புறம் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே உன்னுடைய இந்த ஒவ்வொரு குற்ற செயல்களையும் நான் பிடித்து உன்னை தண்டிக்க ஆரம்பித்தான். யார் இருக்கிறோம் இந்த பாவங்களில் ஈடுபடாதீர்கள்? யாருக்காவது சத்தியம் பண்ணலாமா, உறுதியாக சொல்லலாமா, என்னுடைய கண் பருவ வயதை அடைந்ததிலிருந்து எந்த பாவத்தையும் செய்யவில்லை, என்னுடைய கை எந்த பாவத்தையும் செய்யவில்லை, என்னுடைய கால் எந்த பாவத்தின் பக்கமும் நடக்கவில்லை, நான் நூற்றுக்கு நூறு சுத்தமாக இருக்கிறேன், அன்று பிறந்த பாலகனை போன்றுதான் நான் இருக்கிறேன் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் என்று வரும்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே உன்னுடைய ஒவ்வொரு பாவமாக நான் தேடி பிடித்து தண்டிக்க ஆரம்பித்தால் மனிதனை அல்ல, மா தரக அலா ஸஹ்ரிஹா மின் தாப்பா, மனிதர்களுடைய பிரயோசனத்திற்காக வேண்டி படைத்திருக்கக்கூடிய ஊர்வனங்களை கூட பூமியில் விட்டு வைக்க மாட்டான். வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்நாஸி ஷர்ரத் தஜாலஹும் பில் கைர் லகுலிய இலைஹிம் அஜலுஹும். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், மனிதனே நலவுகளும் லாபங்களும் கயிறுகளும் உண்டாகுவதில் நீ அவசரக்காரனாக இருப்பதை போல உன்னுடைய பாவங்களை வைத்து தண்டிக்கும் விடயத்தில் நானும் அவசரக்காரனாக இருந்தால் எப்பொழுதோ அதாபின் மூலம் இந்த மனிதர்கள் சுத்தமாக்கப்பட்டிருப்பார். மனிதன் பொதுவான நிலைப்பாடு என்ன? துஆ செஞ்சா உடனே கபூல் ஆகும். எல்லாரும் அப்படித்தான். உள்ளது சுகம் இல்லை, இன்னொரு கடன் சிக்கல்ல மாட்டிக்கொண்டேன், கடையை போட்டேன், வியாபாரம் இல்லை, அல்லது ஒரு பிரச்சனையில மாட்டிப்பட்டேன், ஏதாவது ஒரு தங்கடம், அல்லது ஒரு வீடுல வாங்குறதை திட்டமிட்டு இருக்கிறேன், அதை வாங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு உண்டாகும். என்ன செய்வோம்? இந்த பிரச்சனையை முன்னிட்டு ஒத்தர் சொல்றார், ரெண்டரை சொல்லுங்க துவா செய்வோ கபூல் ஆகும். இல்ல வசதி இருந்தா உம்ரா ஒன்றுக்கு போயிட்டு வாங்க, காபத்துல்லாவை கண்ட உடனே துவா செய்வ கபூல் ஆகும், நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஆனால் மனிதன் என்ன சொல்லுகிறான்? சில நேரங்களில் அவனுக்கு கபூலாக்கப்படுவது தாமதமாகும் பொழுது உம்ராக்கு போயிட்டும் துவா செஞ்சேன், அஜிலையும் துவா செஞ்சேன், நோன்பு புல்லா துவா செஞ்சேன், ஒன்று மாகல்லே. துவா செஞ்சா கபூல் ஆகும் என்று சொல்றாங்க, ஆனா நடக்கலையே. இவர் இவர்கிட்ட செய்த மட்டும்தான் பார்க்கலாம், என்ன மத்த விடயங்கள் எல்லாம் துப்புரவாக இருக்குதா? எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறார், தொழுகையில் எத்தனையோ வடிவங்களிலே கொடுபோக்குத்தனம் காட்டுகிறார், சில நேரங்களில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார், சலாம் கொடுக்கிறார், இடையிலே அல்லாஹுடைய சிந்தனையே வராமல் எத்தனையோ தொழுகைகள், இதெல்லாம் அல்லாஹ் கவனிச்சானடா? இதெல்லாம் பார்க்காமல் இவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே நீ நலவுகள் உண்டாகுவதில் உன்னுடைய விடயங்கள் நிறைவேறுவதில் நீ அவசரக்காரனாக இருப்பதை போல உன்னுடைய ஒவ்வொரு பாவங்களையும் வைத்து நான் தண்டிப்பதை அவசரப்படுத்தினால் இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களுடைய முடிவுகள் எப்பொழுதோ அதாபின் மூலம் முடித்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்புகல் கஃபூருர் ரஹ்மா, மனிதனே உன்னுடைய ரப்பு இரக்கமானவன், மன்னிக்க கூடியவன். அல்லாஹுடைய இந்த இரக்கத்தின் வெளிப்பாடுதான் எல்லா காலங்களிலும் பல சந்தர்ப்பங்களை வழங்கிவிட்டு இந்த ரமலான் மாதத்தை விசேஷமாகவே அடியார்களுக்கென்று வழங்கியிருக்கிறார். மனிதன் தனிமையில் அமர்ந்து யோசிக்க வேண்டும் அல்லாஹுடைய இரக்கத்தை பற்றி, அவனுடைய கொடையை பற்றி. பொதுவாகவே மனிதன் நன்மை செய்யும் பொழுது அல்லாஹ் எப்படி கூலி வழங்குகிறான்? ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலோ ஹதீஸ் சொல்லுகிறது, மனிதன் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ் எப்படி தெரியுமா கூலி வழங்குகிறான்? அல்லாஹ் மாஸ்போட ஆரம்பிப்பது பத்தில் இருந்துதான். எல்லா மனிதர்கள் தராவீஹ் நாம் தொழுதது 20 ரகாத், ஆனால் அல்லாஹ் எழுதுவது 200 ரகாத். மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஸ்ரு அம்ஸாலிஹா, ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹ் அதனை 10 மடங்காகத்தான் அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறான். நாம் தொழுவது 20 ரகாத், அல்லாஹ் எழுதுவது 200 ரகாத். நாம் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் அந்த சுபஹானல்லாஹ்வுக்கு குத்கதாவது எழுதுவது 10 சுபஹானல்லாஹ் சொன்னதாக. உலகத்தில் எங்கேயாவது இப்படி கிடைக்குமா யாருக்கு இருந்தாவது? இதனால்தான் ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் 30 நோன்பையும் பிடித்து தொடர்ந்து வரக்கூடிய 6 நோன்பையும் பிடித்தால் அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவராகவே எழுதப்படுகிறார். காரணம், 30க்கு 300 நோன்பு, 6க்கு 60 நோன்பு, வருடத்துடைய முழு நாட்களும் 360 நாட்கள். அவர் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் 30 நோன்பையும் 6 நோன்பையும் பிடித்தவராக இருந்தால் அவர் ஆயுள் பூராக நோன்பு பிடித்தவராகத்தான் நல்லா எழுதியிருக்கிறார். 1:10. இது பொதுவாக எல்லா மனிதர்களும் ஒவ்வொருவருடைய தியாகத்தையும் மன தூய்மையையும் பொறுத்து அல்லாஹ் திருநேரங்களில் 700 மடங்கு வரையில் அதனை அதிகப்படுத்துகிறார். ஒரு கற்பிணி தாய் கஷ்டத்துடன் நோன்பு நோக்கிறார், இவளுக்கு நன்மை அதிகம். குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய் அந்த நிலையில நோன்பு பிடிக்கிறார், ஏனைய பெண்களை போல அல்ல, இந்த பெண்களுக்கு இன்னும் பன்மடங்காக்கப்படுகிறது. இரவு ஏதோ சோழி வேலையில இருந்துட்டு 2 மணிக்கு தூங்கினாரு, சுபகுடைய அசான் சத்தம் கேட்கும் பொழுது கஷ்டத்தோடு எழுந்து வந்து தொழுதாறு, ஏனைய நாட்களில் தூங்கி எழுந்ததை விட இந்த நாள் சுபகு தொழும் பொழுது அதற்கு பன்மடங்கு நன்மை. தியாகத்தை பொறுத்து அல்லாஹ் நன்மையை அதிகரிக்கிறார். இது பொதுவான நாட்களில் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி. ஆனால் நோன்புக்கு, நோம்பாளிக்கே சில நேரத்தில் இந்த நோம்பாளியுடைய அந்தஸ்து தெரியாது. நான் பசியில் இருக்கிறேன், தானத்தில் இருக்கிறேன், இந்த ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமாக இருக்கிறது என்பது அந்த நோம்பாளிக்கே தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு அமலுக்கும் நான் 10 மடங்காக நன்மை வழங்குகிறேன், இல்ல சௌம் நோன்பை தவிர. அப்ப நோன்புக்கு என்ன கூலி? ஆபீஸ்ல அல்லது ஒரு கம்பெனியில பஸ் மேனேஜர் சொல்றாரு, தன்னுடைய கீழால் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, உனக்கு இவ்வளவு நேரம் வேலை, இவ்வளவு சம்பளம், 10,000, உனக்கு 20,000, நீ கொஞ்சம் தூரத்தில் இருந்து வாராய், நேர காலத்தோடு வாராய், லேட் ஆகி போறாய், உனக்கு ஒரு 40,000 சம்பளம் தார். இன்னமொத்தரை கூப்பிட்டு சொன்னாரு, நீதான் இந்த இடத்துல இருந்து முழுமையாக இந்த இடத்துக்கு பொறுப்பாக இருக்கும், நான் இல்லாட்டியும் இந்த விடயங்கள் 100 சரியாக நடக்கும், நம்பிக்கை நம்பி உனைய இந்த இடத்துல உட்கார வச்சிரு. அப்படி நீ நடந்து கொண்டா உனக்கு நான் இவ்வளோன்னு சம்பளம் முடிவு செய்யல, என்ன முழு சொத்திலையும் எனக்கு என்ன பங்கும் உரிமையும் இருக்கிறதோ அதே உரிமையும் பங்கும் உனக்கும் இருக்கிறது, வேண்டிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு சந்தோஷப்படுவார்? அந்த பொறுப்பை கையில் எடுக்க மாட்டாரா இல்லையா? ஏன்? பொஸ்ஸே கையில கிடைச்சிட்ட. அல்லாஹ் சொல்லுகிறான், நோம்பாலியே உனக்கு கூலி நன்மை அல்ல, நான் இவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவும் அசைய முடியாதோ, இவனுடைய நாட்டம் இல்லாமல் மரத்திலிருந்து காய்ந்த இலையும் விழ முடியாதோ, இவனுடைய நாட்டம் இல்லாமல் இரவும் பகலும் மாறி மாறி வர முடியாதோ, இவனுடைய நாட்டம் இல்லாமல் சூரியனும் சந்திரனும் இயங்க முடியாதோ, இவனுடைய நாட்டத்திலே குதிரத்திலே இந்த கடல்களும் தரைகளும் வானங்களும் இருக்கிறதோ, அந்த ரப்பே கிடைத்து விட்டால் என்னுடைய மதிப்பு மந்தத்து என்ன? ஜனாதிபதியோட கொஞ்சம் நல்ல தொடர்பு கொண்டு இருக்கிறது என்றாலே அவருக்குள்ள பெருமை சுபகானம் தான். நாட்டுடைய ஜனாதிபதி எனக்கும் இணையம் அவருக்கு தெரியும், கொஞ்சம் சின்ன அறிமுகம் கொண்டிருக்கு. படைத்த ரப்புக்குரியவனாக நான் ஆகியிருக்கிறேன். அதற்கு அல்லாஹ் காரணமாக எதை சொல்லுகிறான்? நோம்பாலி செய்யக்கூடிய வேலை அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் அவனுடைய சாப்பாட்டையும் அவனுடைய ஆசையையும் எனக்காக வேண்டி விட்டு விடுகிறான். இது என்ன தெரியுமா? நோம்பாலி குர்ஆன் ஓதல்ல, நோம்பாலி ஜிக்ரும் செய்யல், இது மேலதிகமாக செய்யக்கூடிய நன்மைகளுக்கு வழங்கப்படக்கூடிய கூலி வேற. நோம்பாலி சஹருக்கு சாப்பிட்டாரு, நீயத்தை வச்சாரு, மகரிப் வரையில பசியில இருந்தாரு, தாகத்துல இருந்தாரு, ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டாரு. இந்த ஒரு செயலுக்கு தான் அல்லாஹ் அவனையே கூலியாக ஆக்கிவிடுகிறான். ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, அவனுடைய ஆசை, அவனுடைய தாகம், அவனுடைய பசியை எனக்காக வேண்டி விட்டு விடுகிறான், அதற்கால்தான் நான் அவனுக்காக வேண்டியே ஆகிவிடுகிறேன். வேற எந்த அமலாக இருந்தாலும் நோம்பாலி உண்மையிலே பசியில தாகத்துல இருக்கிறார் என்று அவர் முகலிஸ்தான். ஏன் காரணம்? ஒருத்தர் வந்து தொழுகையாளுன்ற பெயரை எடுக்கணும்னா அவர் விரும்பினோ விரும்பலையோ கஷ்டப்பட்டு மக்களுக்கு முன்னால தொழுகைதான் ஆகும். ஒருத்தர் வந்து அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர் என்ற பெயரை எடுக்கணும்னா அவர் விரும்பியோ விரும்பலையோ குர்ஆனை எல்லோருக்கும் முன்னால திறந்து சிம்மத்தறி சால் பெறட்டத்தான். ஒத்தர் கொடை வல்லர் என்ற பெயரை எடுக்கணும்னா அவருக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாட்டி மங்களங்களை மக்கள் பார்க்கிற இடங்கள்ல செலவழிக்கத்தான். அப்பதான் அந்த பெயர் எடுக்கிறான். ஆனா நோம்பாலுக்கு அப்படி கஷ்டப்பட தேவையில்லை. நோம்பாலு என்ற பெயர் எடுக்கணும். சஹருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இஃப்தாருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இடப்பட்ட நேரங்கள் யாருக்கும் தெரியாம உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு உண்மையான நோம்பாலிய விட அவருக்கு நடிக்கலாம், நடிக்கிறதாக இருக்கும். ஒத்தர் உண்மையிலே பசியிலே இருக்கிறார், தாகத்திலே இருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் பசியிலும் தாகத்திலும் இருந்தே தன்னுடைய அந்த ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார். இந்த செயலுக்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், நான் உனக்காக வேண்டி ஆகிறேன், நானா கூலியாக ஆகிறேன். அப்படிப்பட்ட அமல் தான் இந்த நோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் உற்சாகப்படுத்துகிறான், மேலதிகமாக நீங்க நபில் வணக்கங்களை ஈடுபடுவீங்கண்டா. ஏண்ட கடமையாக்கப்பட்ட பருவா சரிய நிறைவேற்றுவீங்கண்டா, நான் உங்களுக்கு இன்ன இன்ன கூலிகளை வழங்குகிறேன். இந்த ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பருள், ஒரு பருளுக்கு 70 பருளுன்றதே நிறைய பேர் விளங்குறாங்களே, என்ன பெருமதி. ஏன் ரமலானில் அல்லாஹ் இப்படி தருகிறார்? ஒரு மனிதன் ரமலான் அல்லாத காலத்துல கோடிக்கணக்கான சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதாலும் ஒரு பருளுடைய இடத்துக்கு வராது. பருளுடைய அந்த அப்படிதான். அதனாலதான் ஹதீஸ்ல வரும், ஒருத்தர் வந்து ஒரு நோன்புல ஒரு ரமலானுடைய காலத்துல ஒரு நோன்ப எந்த காரணமும் இல்லாம விட்டுட்டாருண்டா, அவர் ரமலான் அல்லாத காலத்துல காலமெல்லாம் அந்த ஒரு நோன்புக்காக வேண்டி நோன்பு பிடித்தாலும் ரமலான்ல பிடித்த ஒரு நோன்புடைய சவாப் அவரால் அடைகிறதுக்கே. ஒரு நோன்பு குடித்தா கலா நிறைவேறு, கடமை நிறைவேறு. ஒரு பருளுக்கு 70 பருளுடைய நன்மை என்பது நோன்புல மட்டும்தான். ரமலான் அல்லாத காலத்துல ஒரு பருள ஒத்தர் 70,000 முறை தொழுதாலும் முதலாவது மட்டும்தான் பருள், மற்ற எல்லாம் சுண்ணத்தாகத்தான் இல்லை. ஆனா இந்த பெருமதி எல்லாம் உலகத்துல மனிதனுக்கு விளங்காது. இங்க வந்து ஒரு சாமனை இந்த பக்கத்து கடையில வாங்கினா 500 ரூபாய், கொஞ்சம் அங்கல பேசி நடந்து பேசி அல்லது 1 கிலோமீட்டர் அங்கல போனா அதை 300 ரூபாய் கெடுக்கலாம்டா, 200 ரூபாய் லாபம் விளங்க. அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு போவா, ஏன் 200 ரூபாய் மீய லாபம். இதை 3 எடுத்தா 1 தெரியுன்னா எல்லாரும் அதை போயிட்டு வாங்குவாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் அதுல பெருமதி விளங்கு. இப்படி வாங்குறதுல தவறும் இல்லை, மனிதன் என்ற அடிப்படையில அதை யோசிக்கிறது பிழையும் இல்லை. ஆனால் இந்த நன்மைகளுடைய பெருமதி விளங்கும் கபூரிலே. உலகத்திலே ஒரு ரூபாவை செலவழித்து பல நன்மைகளை வாங்கலாம், மறுமையிலே முழு உலகத்தை கொடுத்தும் ஒரு நன்மையும் வாங்க முடியும். உலகத்திலே ஒரு ரூபாவின் மூலம் பல நன்மைகளை வாங்கலாம், மறுமையிலே முழு உலகம் அது போன்றதை கொடுத்தாலும் ஒரு நன்மை வாங்குறதுக்கு இல்லை. உலகத்திலே கொசுவுடைய தலையளவு கண்ணீர் வடிப்பதன் மூலம் அவனுடைய பயங்கரமான நரக நெருப்பையே அணைத்துக் கொள்ளலாம், மறுமையிலே அவன் கப்பலோட்டும் அளவுக்கு கண்ணீர் வடித்தாலும் எந்த பிரயோசனத்தையும் உண்டாக்க மாட்டான். உலகத்திலே மனிதன் யா அல்லாஹ் யா ரப் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஏண்ட அடியானே ஏண்ட அடியானே ஏண்ட அடியானே என்ன வேணும் உனக்கு கேளு தாரேன், அவன் யா ரப் என்று சொல்லாமலே அடிவானத்துக்கு வந்து கேட்கிறான். மன்னிப்பு வேண்டக்கூடிய யாரும் இல்லையா, மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஏதோ அல்லாஹ் இவர மன்னிச்சதுல தேவை இருக்கிறத போல் அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் உலகத்துல பெரும் பெரும் பாவிகளையும் அல்லாஹ் உலகத்திலே அழைக்கிறான் என்னுடைய அடியார்களை என்று, கொலைக்காரனையும் என்னுடைய அடியானை என்று அழைக்கிறான், விபச்சாரத்தில் ஈடுபட்டவனையும் என்னுடைய அடியானை என்று அழைக்கிறான், திருடனையும் என்னுடைய அடியானை என்று அழைக்கிறான். பெரும் பெரும் பாவங்களினால் தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய அருள் இருந்து நிராசையாக வேண்டாம், மன்னிப்பு கேளு, மன்னிப்பு தா. கொலைக்கு கொலைதான் தந்தனர், ஆனால் 100 கொலை செய்தவனையும் அவன் மன்னிப்பு கேட்ட பொழுது மன்னித்தான் என்று சஹி புகாரிலே ஹதீஸ் வந்தது. ஒருவன் எந்த பெரிய பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் மறைத்து விட்டானா, தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான், யாரையும் நிராசையாக்க முடியாது. ஒருவனை பாவ செய்யக்கூடிய ஒருவனை ஒருவன் நிராசையாக்கிவிட்டால் அந்த பாவத்தை விட இவன் நிராசையாக்கியது பெரும்பால். கொலை செஞ்சவனை பார்த்து சொல்றான், கொலை செஞ்சுக்கிறியா, உனக்கு ஒரு நாளும் மன்னிப்பில், வேண்டியத்தை செஞ்சுக்கோ என்று ஒத்தன் சொன்னான்னா அந்த கொலைக்காரனை விட பெரிய பாவிதான் இவன். அவனை மன்னிப்பான், இவன் அல்லா மன்னிக்கமான். என் அல்லாஹுடைய அருள் இருந்து ஒத்தனை நிராசையாக அந்த அளவுக்கு அல்லாஹுடைய இரக்கம் விசாரம். ஆனா பெருமதி இங்க விளங்காது. எப்ப விளங்கும் என்றா, மரணித்தவன் பின்னால் உறவினர்கள் கைவிட்டு விடுவார்கள், பெண்கள் எல்லாம் வீட்டில இருந்தே கண்ணீர் வடித்து வழி அனுப்புவார்கள், ஆண்கள் கபூர் வரையிலே வருவார்கள், ஆக நெருக்கமான 2 பேர் கபூருக்குள்ளே இறங்குவார்கள். எதற்கு, எங்களுடன் 3 நாள் தங்குறதுக்கு இல்ல, கட்ட அவிழ்த்து விட்டு தலைமாட்டில 2 மண் கட்டியை வச்சுட்டு எழும்பி பலகைய போட்டு இருக்கு மண்ணால மூடிட்டு வந்துடுவார். இந்த இருட்டு கபூருக்குள்ள என்னுடைய தனிமையை யார் போக்குவார்? இருட்ட வெளிச்சமாக்க கூடியது யார்? அந்த இடத்திலே கபரை விசாலமாக்கி எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? யாரும் அல்ல. நான் தொழுத தொழுகைகள், நான் ஓதிய குர்ஆன், நான் செய்த ஜிகர், என்னுடைய இஸ்திக்ஃபார், என்னுடைய தலவார், என்னுடைய சதகாக்கள் நன்மையை கொண்டு ஏவியது, பாவத்திலிருந்து மக்களை தடுத்தது, இந்த நல்லமல்கள் மட்டும்தான் கபூரிலிருந்து சொருக்கம் வரையில் என்னுடன் இருந்து தனிமையை போக்கும், வெளிச்சத்தை உண்டாக்கும். மனைவியும் குடும்பங்களும் என்னுடன் இருப்பதை விட சந்தோஷமாக இருக்கும் கபூரிலே இந்த அமல்கள் என்னுடன் இருக்கும். இதனால்தான் அபுபக்கர் ராஜி ரஹ்மஹுல்லா வஃபாத் ஆகும் பொழுது சகோதரியை பார்த்து சொன்னாங்க, சகோதரியே எனக்கு எந்த பயமும் இல்லை, கபூருக்கு போறேன்னா. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், என்னையோட சேர்ந்து கபூருக்கு 18,000 குர்ஆன் வருவதுதான், 18,000 குர்ஆன். வீட்டிலே உள்ள ஒரு அறையை காட்டி சொன்னார்கள் மகனிடத்திலே, மகனே இந்த வீட்டுக்குள்ள இந்த ரூம்ல தயவு செஞ்சு பாவம் செஞ்சிடாதே, காரணம் இந்த அறைக்குள் நான் 6,000 குர்ஆன் ஓதியிருக்கேன். இந்த கல்லா பாதுகாக்கணும். எத்தனையோ இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இருக்கிறது, அந்த வீடுகளுக்குள் சில அறைகள், எத்தனையோ சுபகுடைய தொழுகை கலா செய்யப்பட்ட அறை, எத்தனையோ பட சீடிகள் பார்த்து முடிக்கப்பட்ட அறைகள், எத்தனையோ பேரை பற்றி புறம் பேசப்பட்ட அறைகள். என்னுடைய வீடே நாளை கணக்கு பாதகமாக காட்சி சொல்ல போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் எந்த பயமும் இல்லாமல் கபருக்கு செல்லுகிறேன், நிம்மதியாக வாழ்வேன், ஆதரவு வைக்கிறேன். 40 வருடம் புதுவுடன் அசான் சத்தத்தை கேட்டிருக்கிறேன். சாபித்தல் குணானி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், தன்னுடைய பெரிய ஜும்மா பள்ளியுடைய ஒவ்வொரு தூண்களையும் காட்டி, எனக்கு இந்த எல்லா தூண்களும் கயாமத்தில் சாட்சியாக இருக்கும். என்ன ஏன் தெரியுமா, இந்த ஒவ்வொரு தூணிலே இருக்கக்கூடிய இடத்திலும் ஒரு குர்ஆன் ஓதி இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணீர் வடித்திருக்கேன். எப்படி நல்லோர் மன்சூர் இப்னுல் முஅத்தமிர், மிகப்பெரிய நோம்பாளி, நிறைய தொழுவாங்க, சகஜத்துடைய நேரத்துல வடிக்கக்கூடிய கண்ணீரையும் அழுற அழுகையும் பார்த்துட்டு உம்மை வந்து கேட்பாவாம், என்ன மகன் நீ கொலை செஞ்சுக்கிறியா, நீ கொலைக்காரனா, இவரோ அழுறாரு சொல்லுவாங்களே, இந்த அழுகல்தான் உம்மா நாளைக்கு கபூர்ல எனக்கு குளிரை ஏற்படுத்தும், இந்த கண்ணீர்கள் தான் என்னுடைய நரகத்தை அணைத்து விடும், இந்த கண்ணீர்கள் தான் மீசானிலே பாரமாகிவிடும், இந்த கண்ணீர் தான் என்னுடைய ரப்பின் பொருத்தத்தை எனக்கு தேடி தருகிறது, அதனால் அது. அப்படி ஜோதி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுறாங்க, மன்சூர் இப்னுல் முஅத்தமிர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்க, அவருக்கு 2 மகள், அவங்க எல்லாரும் தூங்கினதன் பின்னால நைட்லதான் போயிட்டு இரவு மொட்டை மாடியில தூங்குவாங்க. ஒரு நாள் ஒரு மகள் கேக்குறாவாம், உம்மா எங்கட வீட்டு பக்கத்துல அவங்கள மொட்டை மாடியில ஒரு தூண் ஒன்று இருந்துச்சு, இப்ப 2-3 நாள் அந்த தூணை காண லெங்காது. உண்மை சொன்னாவாம், மகள் அது தூண் இல்ல, மன்சூர் இப்னுல் முஅத்தமிர் பெரியோர் நல்ல மனிதர் இருந்தாரு, அவர் வந்து டெய்லி தொழுகைக்கு நிற்கக்கூடிய நிலைதான் அது, இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அவர் வஃபாத் ஆகிட்டார். ஒரு ரகஅத்திலே சுபஹ் வரையிலே நின்றார்கள். இன்றைக்கு சில பேருக்கு இதுல சந்தேகம், அவருக்கு ராவுக்குள்ள கடையில விழித்து கொண்டு இருக்கலாம், இங்கிருந்து யாழ்ப்பாணம் போறதை பஸ்ல நின்று கொண்டு போறாரு, சுபகுக்கு முன்னால போய் சேரணும் என்பதற்காக வேண்டி. அந்த நல்ல மனிதர்களுக்கு கபருக்கு போறதுக்கு முன்னால நல்லவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், கட்டுச்சாதனங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களை நிற்க வைத்தது, அவர்களுக்கு குரானை ஓத வைத்தது, இமாம் ஷாஃபிக்கு 60 குரானை ஓதுவதற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஏன், இன்று எத்தனையோ பேருக்கு படத்திலும் பாட்டிலும் மியூசிக்கிலும் பணத்திலும் உள்ள இன்பம் அந்த நல்லோர்களுக்கு குரானிலும் ஜிக்ரிலும் நிச்சயிப்பார்கள். இன்றைக்கு சில நேரங்களை கை சேதம் என்னண்டா எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறாரு, 10 நிமிடம் பாவத்தை நினைச்சு இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு நேரம் எவ்வளவு கை சேதம். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நல்ல மாதம் ரமலானுடைய மாதம், இந்த மண்மறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த நல்ல நாட்களை வீணாக்கியவர்கள். இந்த நல்ல நாட்கள் வரும் பொழுது கபரில் இருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள், எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சி வீணாக்கினோம், மருவ கிடைச்சாதா. உலகத்துல உள்ளவங்க வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உதாரணம் நடக்க போறல்ல, கபூர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லப்பட்டா ஒரு அரை மணி நேரம் டைம், எல்லாருக்கும் துனியாவுக்கு போயிட்டு வரலாம், இல்ல 1 மணி நேரம் டைம் தாரோம், எல்லாருக்கும் துனியாவுக்கு போயிட்டு சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் என்று கபூரிலே உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அதற்கு முன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாருமே வந்து அட என் மனைவி என் புள்ளகள் நான் வாங்கி போட காணி வீடு எல்லாத்தையும் ஒரு பார்வை டக்குன்னு பார்த்துட்டு வருவோமே, அல்லது மனைவியில கையால ஒரு டீ ஒன்று குடிச்சா எப்படி இருக்கும், நீண்ட நாள் குடிச்சு, இந்த யோசனை எல்லாம் வராதோம். வரக்கூடிய ஒவ்வொருவரும் வார வார வாக்குலயே தக்தீரை கட்டுவாங்க, இதுதான் கபருக்கு தேவை. கபூரிலே உள்ளவர்களை உலகத்திற்கு அனுப்பினால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும் தொழுகையிலும் திக்ருலும் கழிப்பார்கள். அவர்களுக்கு தான் தெரியும் அங்கு எது பிரயோசனம் அளிக்கிறது. எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கிடைத்த இந்த நிமிடம் தான் எங்களுக்குரியது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகுது யாருக்கும் தெரியும். நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சே யோசிப்போம். இந்த மாவனட பகுதியில் ஏற்பட்ட அந்த மண் சரிவு, தரநாயக பகுதியில் ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னால அவங்கள யாருக்காவது தெரியுமா மேலிருந்து மண் வரப்போகுது, நாங்க எல்லாரும் இன்னும் 2 நிமிடத்துக்கு பின்னால இந்த மண்ணுக்குள்ளே நுழைய போறோம் உண்டு சொன்னாங்க. அதுல அந்த டைம்ல ஒரு திருமண வைபவம் நடந்து கொண்டிருந்த ஒரு ஒருத்தர் பேஸ்புக்ல இருந்திருப்பார், ஒருத்தர் வாட்ஸ்அப்ல இருந்திருப்பார், ஒருத்தர் டொய்லெட்ல இருந்திருப்பார், ஒருத்தர் சாப்பிட்டு கொண்டிருந்திருப்பார். அதுல உள்ள ஒருத்தர் 2 நாள் ஒரு முந்தி நண்டு எங்கட ஒருத்தர் அதுல உள்ள ஒருத்தரோட பெரியோர் வேலைக்கு விலை பேசி இவர் 55 லட்சம் தாராம், அவன் சொன்னா 60 லட்சம் தாரான், அடுத்த நாள் வேணோட சேர்ந்து அவன் முடியும். மனிதன் வாழ்க்கை மண் முழுமையாக வந்து மூடப்பட்டதன் பின்னாலே அதுக்குள்ள இருந்து ஒரு கோல் வந்துடும். சில நேரங்கள்ல கட்டிடங்கள் கொங்கிரீட் போட்ட அப்படிப்பட்ட கட்டிடங்கள்ல மண் மூடி இருக்கும், அது உடஞ்சி விழுந்திருக்க உயிரோடு இருந்து எங்களை பாதுகாறும் கூட ஒரு கோல் வந்திருக்குது, அதோட போன் கட்டாரு. 15-20 நிமிஷம் மக்களுடைய கூக்குரல்கள் வந்து கொண்டிருக்கு. பாவம், முஸ்லிம்களாக இருந்தா கலிமாவை சொல்லியிருக்க என்ன சொல்ல வாரேன்டா, 2 நிமிடத்துக்கு முன்னால அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 நிமிடத்துக்கு பின்னால ஏண்ட இந்த ரூமே என்ற கபூராக ஆக போகும், ஏண்ட இந்த டொய்லெட்டே என்ற கபூராக ஆக போகும், இதுக்குள்ளே நாங்கள் நுழைந்து மண்ணு அதாவது எங்கட வாழ்க்கை முடிய போகுது என்று தெரிஞ்சிருந்தா தப்பியோடி வந்திருப்பார். ஒவ்வொருத்தருடைய நிலைமை மீதான் முஸ்லிம் அமல் இபாதத்தோட இருந்தா எந்த நிலைமையில வந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய சொருக்கம் அங்கிருந்து ஆரம்பம். எனவே இந்த நல்ல நாட்களை பயன்படுத்துவோம், அவசரமாக போய்விடும், அமல் விவாதத்திலே கழிப்போம், நிறைய குர்ஆன் ஓதுவோம், இஸ்திக்ஃபார் ஜிக்ருகளை சேகரித்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தி அவனுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் மாற்றி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. இன்று எப்படி உலகத்தில் மனைவி மக்கள் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கும் அனுப்புகிறோமோ, நாளை கியாமத்தில் ஜன்னத்தில் பிரதோசிலும் எங்களுடைய மனைவி குழந்தைகளோடு உறவினர்களோடு பெற்றோர்களோடு சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானை சந்தித்து விட்டோம் யா அல்லா, அந்த ரமலான் கபூலியத்தாக ஆகியதா இல்லையா தெரியாது யா அல்லா. யா அல்லா, இந்த ரமலானையாவது கபூலியத்துக்குரிய ரமலானாக ஆகிவிடியா அல்லா. லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்கிவிடியா அல்லா. நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்கிவிடியா அல்லா. இந்த ரமலானை எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி ரமலானாக ஆக்கிவிடாதயா அல்லா. இன்னும் பல ரமலான்களை வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிவிடியா அல்லா. யா அல்லா, யா அல்லா, கலிமாவோடு ஈமானோட மரணித்து கபுரை சுவன பூஞ்சொலையாக பெற்றுக் கொண்டவர்கள் எங்கள் எல்லோரையும் ஆக்கிவிடியா அல்லா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சையிதினா முஹம்மத். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.